It's a privilege, as always, dear brothers, and an honor to be with you all.
உங்களோடு இருப்பது எப்பொழுதும் ஒரு பெரிய சாக்கியம் பாக்கியம் என்று எண்ணுகிறேன்.
There's centuries of faithfulness that is on this Zoom screen through all the faithful brothers and sisters who are in different videos that I see myself.
நான் பார்க்கிற இந்த வீடியோக்களிலே வித்தியாசமான உண்மையுள்ளவர்களாக இருந்த சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களை நான் காண முடிகிறது.
If you add up all the years of faithfulness of these different brothers and sisters, it's centuries.
ஒவ்வொரு சகோதர சகோதரியுடைய உண்மை அவர்கள் உண்மையுள்ள இருந்த காலத்தை கூட்டுவோமானால் நூற்றாண்டுகள். சோ நூற்றாண்டுகளாய் உண்மையுள்ள இருந்த சகோதர சகோதரிகளை காண முடிகிறது.
So it's a great privilege to be all in one place.
இவர்கள் எல்லாரும் ஒரே இடத்திலே பார்ப்பது ஒரு பெரிய பாக்கியம்.
We have been talking about growing in grace and knowledge of our Lord and Savior Jesus Christ.
கிருபையிலே வளர்வதும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்வதும் குறித்து நாம் தியானித்து வருகிறோம்.
And that's from 2 Peter chapter 3 verse 17 and 18. That's that passage.
And sorry, verse
2 Peter chapter 3 verse 17 and 18.
And பேதுரு 3 அதிகாரம் 17 18 வசனம்.
I wanted to ask a few simple questions as I was thinking about growing in grace, first of all.
ஒரு சில கேள்விகளை நான் கேட்க விரும்புகிறேன். முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையிலே கிருபை வளர்வது குறித்து நான் தியானிக்க விரும்புகிறேன்.
If I were to ask the question, how do I get grace and how do I grow in grace?
நான் இந்த கேள்வியை கேட்பேனானால் நான் எப்படி கிருபை பெற்றுக்கொள்ள முடியும், நான் கிருபையில எப்படி வளர முடியும்?
What would our answer be?
நம்மளுடைய பதில் என்னவாயிருக்கும்?
I know that we've been taught at CFC, we know a lot about James 4 verse 7 and 1 Peter 5 verse 5.
நாம் CFC-ல அநேக தடவை கேட்டிருக்கிறதுனால யாக்கோபு 4:7 1 பேதுரு 2:5 நாம் அறிந்திருக்கிறோம்.
But I want to see this verse, when I think about grace, this verse in Romans chapter 5 is where I must begin.
ஆனால் நான் கிருபையை குறித்து என்னும் பொழுது ரோமர் 5-லே தான் ஆரம்பிக்க வேண்டும் என்று எண்ணுகிறேன்.
Romans chapter 5 verse 1 and 2 tells me about the introduction of grace.
ரோமர் 5:1-2 கிருபையின் அறிமுகத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
So we can read Romans chapter 5 verse 1 and 2.
ரோமர் 5:1-2 வசனங்களை வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கிற நம்பிக்கையிலே மேன்மை பாராட்டுகிறோம்.
From this passage, I see a couple of things.
இந்த வசனங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை நான் பார்க்கிறேன்.
Yes, I need humility.
ஆம், எனக்கு தாழ்மை தேவைதான்.
But humility is the soil in order to get a plant.
அந்த தாழ்மைதான் ஒரு பயிரை விளைய வைக்கிற மண்.
There's nothing glorious about just having the soil.
வெறும் மண்ணை மாத்திரம் வைத்திருப்பதிலே எந்த மகிமையும் இல்லை.
It's critical to have the soil, but I need something to be put into the soil and to grow out of the soil.
மண் இருப்பது மிகவும் முக்கியமான காரியம்தான். ஆனால் மண்ணிலே ஒன்றை போட்டு அதிலிருந்து ஒரு காரியம் விளைந்து வர வேண்டும்.
And the word that I wanted to underline that must accompany humility in order to get grace is faith.
நான் அடிக்கோட்டு காண்பிக்கிற காரியம் இதுதான். தாழ்மையோடு சேர்ந்து இன்னொரு காரியமும் சேர்ந்திருக்க வேண்டும். அது விசுவாசம்.
I can't get grace if I don't have faith to grab hold of it.
விசுவாசம் இல்லாதபடி அந்த கிருபையை என்னை நான் பிடித்துக் கொள்ள முடியாது.
I feel that in my life, I have separated humility and faith.
நான் பார்த்தது என்னுடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தையும் தாழ்மையும் பிரித்து விட்டேன்.
That I have said, in order for me to receive grace, I just need to humble myself, I need to humble myself, I need to humble myself, and I'll automatically get grace. But one of the clear marks of true humility versus false humility is that true humility has faith with it.
பொய்யான தாழ்மைக்கும் உண்மையான தாழ்மைக்கும் உண்டான வித்தியாசம் என்ன? உண்மையான தாழ்மை என்று சொல்லும் போது அதிலே விசுவாசமும் சேர்ந்து இருக்கிறது.
It's like the other side of the coin.
அந்த நாணயத்தின் மறுபக்கத்தை போல்.
If I want to see a true coin versus a counterfeit coin, I should look at both sides.
ஒரு உண்மையான நாணயத்தையும் போலியான நாணயத்தையும் எப்படி கண்டுபிடிப்பது? மறுபக்கத்தை பார்க்க வேண்டும்.
So if I ask myself, Lord Jesus, do I have grace or am I growing in grace? I must look at both sides of the coin to see that I'm able to have a true coin.
என்னிடத்தில் இருக்க நாணயம் மெய்யான நாணயம் என்று எப்படி நான் நிச்சயித்துக் கொள்ள முடியும்? இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும். நான் கிருபையிலே வளர்கிறேனா, என்னிடத்தில் கிருபை இருக்கிறதா என்று நான் கண்டறிவதற்கு நாணயத்தின் இரு பக்கத்தையும் பார்க்க வேண்டும்.
Look at Romans chapter 5 verse 1 and 2 again.
ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை மறுபடியும் பார்ப்போம்.
What if it read like this?
இப்படியாய் வாசிப்போமானால் எப்படி இருக்கும்?
Therefore having been justified by humility we have peace with God through our Lord Jesus Christ.
இவ்விதமாய் நாம் தாழ்மையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுமாய் தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம்.
Through whom also we have obtained our introduction by humility into this grace in which we stand.
அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையிலே பிரவேசிக்கும் சாக்கியத்தை தாழ்மையினாலே பெற்று நிலை கொண்டிருக்கிறோம்.
If I had said it without pointing out to the verse, what would you have said?
இந்த வசனத்தை காண்பிக்காமல் நான் இப்படி சொல்லியிருந்தேன் என்றால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்?
Something's off.
ஏதோ தவறு இருக்கிறது.
I don't know the reference. But something is missing.
இது எங்க இருக்குதுன்னு தெரியல, ஆனா ஏதோ தவறு இருக்குது.
And dear brothers and sisters, I'm not trying to put one over the other.
சகோதர சகோதரிகளே, ஒன்றுக்கு மேலாய் ஒன்றை நான் வைக்க விரும்பவில்லை.
Just so that it's clear, Romans chapter 3 where it talks and where it begins to talk about faith. Let's go back to Romans chapter 3 just for a couple of minutes.
ஒரு சில வினாடிகள் ரோமர் 3க்கு திருப்புவோம். அங்கேதான் விசுவாசத்தின் ஆரம்பத்தை குறித்து நாம் பேசப்படுகிறது.
We know this popular verse Romans 3:23, for all have sinned and come short of the glory of God. And then he goes on to talk right away in verse 24 about being justified by faith.
எல்லோருக்கும் பிரபலமான வசனம் 23ஆம் வசனம், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாகி உடனடியாய் விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம்.
And it says we've been justified as a gift by his grace.
அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள்.
But right away when Paul talks about justification in Romans chapter 3, the very first time you see in verse 27, he says, don't even think about justification by faith and think that you can boast or have any pride.
விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் என்று பேசின உடனே 27ஆம் வசனத்திலே மேன்மை பாராட்டுதல் எங்கே, நீ மேன்மை பாராட்டலாம் என்று என்னாதே என்று சொல்கிறார்.
He chops the whole tree down to begin with.
ஆரம்பத்திலே அந்த முழு மரத்தையும் வெட்டி விடுகிறார்.
Where then is boasting? Where then is pride? It is excluded. You cut the whole tree down.
பெருமை எங்கே, மேன்மை பாராட்டுதல் எங்கே, அது முற்றிலுமாய் அங்கே நீக்கப்பட்டதே, முழு மரத்தையும் வெட்டிவிட்டார்.
By what kind of law do we completely eliminate any pride? By the law of faith.
எந்த பிரமாணத்தினாலே முழு பெருமையும் நீக்க முடியும்? கிருபையின் விசுவாச பிரமாணத்தினாலே.
So I see that I should have three words always together.
மூன்று வார்த்தையும் எப்பொழுதும் நான் சேர்த்து வைத்திருக்க வேண்டும்.
Grace, humility, faith.
கிருபை, தாழ்மை, விசுவாசம்.
And maybe the reason I'm not growing in grace is because I'm not growing in humility.
நான் கிருபையிலே வளராத காரணம் ஒருவேளை நான் தாழ்மையிலே வளராமல் இருக்க முடியும்.
Or maybe the reason I'm not growing in grace is because I'm not growing in faith.
இல்லை என்றால் நான் ஏன் கிருபையிலே வளரவில்லை, நான் விசுவாசத்திலே வளரவில்லை.
We know that grace requires humility.
கிருபைக்கு அத்தியாவசியம் தாழ்மை என்று நாம் அறிந்திருக்கிறோம்.
But do we know as confidently that grace requires faith?
அதே போல அதே தைரியத்தோடு நாம் நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா கிருபைக்கு விசுவாசமும் தேவை என்று?
If I were to say 1 Peter 5:5,
1 பேதர் 5:5 நான் சொல்ல வேண்டும் என்றால்,
If I were to say James 4:7,
யாக்கோபு 4:7 குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால்,
Some of us who've been in CFC, I'll say myself, I know what that verse is.
CFC ல என்னை குறித்து நான் சொல்கிறேன், ஓ அந்த வசனம் எனக்கு தெரியும்.
But if I were to say, what is Romans 1 verse 17?
ஆனால் ரோமர் 1:17 என்ன என்று நான் கேட்டால்,
Or Galatians 3 verse 11?
கலாத்தியர் 3:11 என்ன?
Or Hebrews 10 verse 38?
எபிரேயர் 10:38 என்ன?
They all say the same thing.
அவைகளும் அதே காரியத்தை தான் சொல்கிறது.
That the righteous shall live by faith.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
Three times.
மூன்று முறை.
The righteous shall live by faith.
நீதிமான் விசுவாசத்தினால் பிழைப்பான்.
So we see multiple times the New Testament emphasizes you need humility in order to receive grace.
புதிய உடன்படிக்கையிலே அநேக தடவை தாழ்மையை பெற்றுக்கொள்வதற்கு கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தாழ்மை வேண்டும் என்று வாசிக்கிறோம்.
But multiple times the New Testament authors are still also saying you need faith in order to receive grace.
அதே போல அநேக இடத்திலே புதிய உடன்படிக்கை எழுதினவர்கள் கிருபை பெற்றுக்கொள்வதற்கு விசுவாசமும் வேண்டும் என்று எழுதியிருக்கிறது.
It is by faith that we receive our introduction into grace.
நாம் விசுவாசத்தினால் தான் கிருபையில் பிரவேசிக்கும் சாட்சியத்தை நாம் பெற்றிருக்கிறோம்.
I want to show you this tremendous verse in Galatians chapter 3 verse 2 and 3. Galatians 3 verses 1 through 3.
கலாத்தியர் 3:1-3 வரை இந்த ஆச்சரியமான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன்.
Galatians chapter 3 verse 1 through 3.
கலாத்தியர் 3:1-3 வசனம் வரை. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்கள் முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்திலே அறிய விரும்புகிறேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலோ எதனாலே ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுதோ மாம்சத்தில் முடிவு பெறப் போகிறீர்களா? நீங்கள் இத்தனை புத்தியினரா?
Paul was saying in verse 1, you Christians, you are under a spell of witchcraft.
3:1 Paul சொல்கிறார், உங்களை மயக்கினவன் யார்?
In, I don't know how it is in your Bible, but it says, you foolish Galatians, who has bewitched you?
3:1 புத்தியில்லாத கலாத்திரே, உங்களை மயக்கினவன் யார்?
We who live in India have seen different people putting witchcraft. We may have even seen people under the influence of witchcraft.
நாம் இந்தியாவிலே அநேகர் சூரியன் துவைப்பதை பார்த்திருக்கிறோம், அதற்கு அடியிலே இருக்கிறவர்களை நாம் பார்த்திருக்கிறோம்.
But here you see Paul saying this is spiritual witchcraft for Christians.
ஆனால் பவுல் சொல்கிறார், இங்கே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அவர்களுக்கு யாரோ மயக்கினவன், சூரியன் வைத்தவர்கள் யார்?
This is not demon possession.
இது பிசாசு பிடித்த காரியம் அல்ல.
But here's what that is in verse 2 is not receiving the Holy Spirit by any other way than by hearing with faith.
நீங்கள் எதனால் ஆவியை பெற்றீர்கள்? வேறு எந்த வழியிலும் அல்ல, விசுவாசத்தினால் மாத்திரமே.
And I here's my point I want to make.
இங்க நான் சொல்ல வருகிற கருத்து இதுதான்.
What is in verse 3? Having begun by the Spirit, are you now being perfected by the flesh?
ஆவினால் ஆரம்பமானீர்கள் நீங்கள் இப்பொழுதோ மாம்சத்திலே முடிவு பெறப் போகிறீர்களோ?
How did I get spirit filled in the first place?
முதலாவதாக நான் எப்படி ஆவினால் நிரம்பினேன்?
This is what Paul was saying. How did you get spirit filled in the first place?
முதலாவதாக நீ எப்படி ஆவினால் ஆரம்பம் பண்ணினாய்?
Keep Galatians 3:2 by hearing with faith.
கலாத்தியர் 3:2 லே விசுவாசத்தினால் நீங்கள் கேட்டதனால் அல்லவா?
How do I get spirit filled today?
இந்த நாளிலே நான் எப்படி ஆவியை பெற முடியும்?
How do I be filled with the Holy Spirit, baptized afresh in the Holy Spirit, immersed in the Holy Spirit today?
இந்த நாளிலே ஆவியினால் புதிதாய் அபிஷேகிக்கப்பட நிரப்பப்பட எப்படி முடியும்?
Dear brothers and sisters, this is what Paul was saying is witchcraft if we do it any other way.
Paul சொல்றார், நீங்கள் மயங்கி இருக்கிறீர்கள், வேற எந்த வகையிலே செய்தாலும் நீங்கள் மயக்கத்திலே இருக்கிறீர்கள்.
How did you receive the Holy Spirit years ago when you were first born again?
மறுபடியும் நீங்கள் முதலாவது பிறந்து மறுபடியும் பிறந்த பொழுது எப்படி பரிசுத்த ஆவியானவரை பெற்றீர்கள்?
And Paul is saying, why is it any different today?
Paul கேட்கிறார், இந்த நாளிலே ஏன் வித்தியாசமாக இருக்கிறது?
It is the exact same way that I received God and the Holy Spirit today to fill me up as I did when I was first born again.
முதலாவதாக அநேக வருடங்களுக்கு முன்பாய் நான் மறுபடியும் பிறந்த பொழுது அபிஷேகத்தை எப்படி பெற்றனோ அதே வழியில் தான் இன்றும் நான் பெற முடியும்.
Because I know for myself, I have made being filled with the Holy Spirit now so complicated.
ஏனென்றால் என்னுடைய வாழ்க்கையில நான் அறிந்திருக்கிறேன், ஆவியினால் அபிஷேகம் பெறுகிற காரியத்தை ஒரு குழப்பமான ஒரு காரியமாக மாற்றிவிட்டேன்.
I think about how I try to tell my children about being born again and receive Jesus.
பிள்ளைகளிடத்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும், இயேசுவை ஏற்றுக்கொள் என்கிற சொல்கிற காரியத்தை குறித்து நான் எண்ணி பார்க்கிறேன்.
I have a 12-year-old all the way down to a 5-year-old.
12 வயதிலிருந்து எனக்கு 5 வயது வரை பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
Imagine how you would tell your 5-year-old or your 12-year-old how to receive Jesus.
12 வயது பிள்ளையிடத்திலே 5 வயது பிள்ளையிடத்திலே நீங்கள் இயேசுவை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்படி சொல்லுவீர்கள்?
And then think about how you I speak to myself about how to be filled today with the Holy Spirit.
அதே போல என்னிடத்திலே நான் எப்படி பேசுகிறேன், ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று எப்படி பேசுகிறேன், யோசிக்கிறேன்?
And I see there's a big difference.
ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது.
When I'm talking to my children, I make it sound so simple.
பிள்ளையிடத்திலே பேசும்போது காரியத்தை இலகுவாய் ஆக்குகிறேன்.
God is so accessible.
தேவன் போய் அடைவதற்கு மிக அருகாமையில் இருக்கிறார்.
Jesus wants to be your friend. He died for you, give up everything for you.
இயேசு உன்னுடைய நண்பராய் இருக்க விரும்புகிறார், அவர் உனக்காய் எல்லாவற்றையும் விட்டுவிட்டார், அவர் உனக்காய் மரித்தார் என்று சொல்கிறேன்.
Even that a 5-year-old can understand.
5 வயது பிள்ளை கூட புரிந்து கொள்ள முடியும்.
But when I think about being filled afresh with the Holy Spirit today, it's suddenly so complicated.
ஆனால் இந்த நாளிலே புதிதாய் ஆவியினால் அபிஷேகம் பெற வேண்டும் என்று எண்ணும் பொழுது காரியம் மிகவும் கடினமாய் மாறிவிடுகிறது.
And I don't know what the Galatians problem was, but this is how the Holy Spirit spoke to me through Paul.
கலாத்தியர்கள் என்னெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு தெரியாது, ஆனால் பவுலின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தேவன் எனக்கு பேசின காரியம் இதுதான்.
The way for you Sandeep to receive the Holy Spirit today is by hearing with faith. That's it.
சந்தீப், இந்த நாளிலே நீ ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு விசுவாசத்தோடு நீ கேட்கிறாயா? அவ்வளவுதான்.
That's how you first receive the Holy Spirit. That's how you receive it today again.
அப்படிதான் முதலாவது நீ பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாய், இன்றும் அப்படிதான் பெற்றுக்கொள்வாய்.
The reason I don't receive the Holy Spirit today is because I don't hear with faith.
இந்த நாளிலே நான் ஆவியை பெறாதிருப்பதற்கு காரணம் விசுவாசத்தோடு நான் கேட்பதில்லை.
The reason I don't grow in grace is not because God is withholding his grace.
நான் கிருபையிலே வளராமல் இருப்பதின் காரணம் ஆண்டவர் கிருபையை கொடுக்காமல் பிடித்து வைத்திருக்கிறாரா? இல்லை.
Yes, he'll withhold his grace from those who are proud.
பெருமையுள்ளவர்களுக்கு அவர் கிருபையை கொடுக்காமல் பிடித்து வைத்திருக்கிறார்.
But if I come to him saying, Lord, I need you.
ஆனால் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே நீர் எனக்கு தேவை என்று நான் வரும்பொழுது,
I still may not receive the Holy Spirit, even though I tell God, I need you.
ஆண்டவரே நீர் எனக்கு தேவை என்று சொன்னாலும் கூட நான் ஆவியை பெறாமல் இருக்க முடியும்.
Because I don't hear with faith.
ஏனென்றால் நான் விசுவாசத்தோடு கேட்பதில்லை.
Because I don't receive what he's trying to give me with faith.
அவர் எனக்கு என்ன கொடுப்பார் என்பதை நான் விசுவாசத்தோடு நான் வருவதில்லை.
Luke 18 verse 13 and 14 is one of my favorite stories of where I find I must never separate humility and faith.
லூக்கா 18:13-14 வசனம் ஒரு பெரிய சம்பவம். விசுவாசத்தையும் தாழ்மையையும் பிரிக்க கூடாது என்று எனக்கு இது கற்றுக் கொடுக்கிறது.
Luke chapter 18 verse 13 is one of the best pictures of coming to God with humility.
லூக்கா 18:13 ஆண்டவரிடத்திலே தாழ்மையோடு வருவதற்கு சிறந்த ஒரு படம்.
And Luke chapter 18 verse 14 is one of the best examples of receiving God and the connection between grace and faith.
விசுவாசத்திற்கும் கிருபைக்கும் உண்டான பெரிய தொடர்பு விளக்குகிற ஒரு அருமையான சம்பவம் லூக்கா 18:14.
And we can't separate Luke 18 verse 13 and Luke 18 verse 14.
லூக்கா 18:13-ஐயும் 18:14-ஐயும் நாம் பிரிக்க முடியாது.
So we can read Luke 18:13 and 14.
லூக்கா 18:13-ஐ நாம் வாசிப்போம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமான குற்றவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிற எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார்.
There's this word justified again.
மறுபடியும் இங்கே அந்த வசனம் நீதிமானாக்கப்படுகிறது வாசிக்கிறோம்.
If the story ended versus, I wonder if for many of us, because it was there for me, if the story ends in Luke 18:13.
நான் யோசிக்கிறது அநேகருக்கு லூக்கா 18:13 இந்த கதை முடிகிறதா? ஏன் எனக்கு தெரியும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் அநேக தினம் முடிந்திருக்கிறது.
The first time God talks about justification in this way is by Jesus in this story, way before Paul talks about it in Romans.
பவுல் ரோமர்களே பேசுவதற்கு முன்பாகவே முதல் முறையாய் இப்படியாய் நீதிமானாக்கப்படுவது என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கே முதலாவது பேசியிருக்கிறார்.
Luke, a story that ends in Luke 18:13 is not a good ending.
லூக்கா 18:13 நிறைவடைகிற சம்பவம் ஒரு நல்ல ஒரு கதை அல்ல.
This is how I must know that I have a counterfeit coin if I have Luke 18:13 and I don't have Luke 18:14.
லூக்கா 18:13 மாத்திரம் நான் வைத்திருப்பேன் என்றால் என்னிடத்தில் இருப்பது போலியான நாணயம். 14 சேர்த்திருந்தால் தான் உண்மையான நாணயம்.
Now of course many people have Luke 18:14 but don't have Luke 18:13.
ஆனால் அநேகருக்கு லூக்கா 18:14 மாத்திரம் இருக்கிறது, 13 இல்லை.
We have to look for both sides.
ரெண்டு பக்கத்தையும் நான் பார்க்க வேண்டும்.
And especially as we hear truths that show us our need.
நம் தேவையை காண்பிக்கிற சத்தியங்கள்.
We see that we fall short of the glory of God.
நாம் தேவ மகிமைக்கு குறைவாய் இருக்கிறோம் என்பதை நாம் காண்கிறோம்.
We hear about our need and we recognize our need.
நம் தேவையை குறித்து கேட்கிறோம், நம் தேவையை நாம் உணர்ந்து கொள்கிறோம்.
That is not sufficient.
அது போதாது.
We need to hear our need but also hear by faith.
நம் தேவையை குறித்து கேட்க வேண்டும், ஆனால் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும்.
Then we receive the Holy Spirit.
அப்பொழுது பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வோம்.
Grace changes everything.
கிருபை எல்லாவற்றையும் மாற்றுகிறது.
Grace changes our past, our present and our future.
கிருபை நம்முடைய கடந்த காலத்தை, நிகழ்காலத்தை, எதிர்காலத்தையும் மாற்றுகிறது.
So the first point I wanted to make as I thought about this was I need to grow in faith, which means is what it means to grow in grace.
ஏ குறித்து நான் என்ன பொழுது கிருபையிலே வளர்வதென்றால் என்ன என்று என்ன பொழுது முதல் காரியம் நான் விசுவாசத்திலே வளர வேண்டும்.
And I have used a different word for faith to make it easier for me to understand.
விசுவாசத்திற்கு இன்னொரு வார்த்தையை பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையில இது எளிதாய் புரிந்து கொள்ளும்படி பயன்படுத்துகிறேன்.
For me, faith is a very Christian word. Do you have faith in God? Lord, I need to increase my faith. Lord, I want more faith.
என்னை பொறுத்தவரை விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவ வார்த்தை. ஆண்டவரே எனக்கு இன்னும் விசுவாசித்தாங்க, விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க.
We can say faith so easily.
விசுவாசத்தை நாம் சுலபமாய் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம்.
And here's what I have found in my own life.
என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டுபிடித்த காரியம் இதுதான்.
It is so easy for me to pray statements like, Lord, please help me have more faith. Lord, please increase my faith. Things like that.
இப்படிப்பட்ட ஜெபங்கள் செய்வது என்னுடைய வாழ்க்கையில சுலபம். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க, விசுவாசத்தை அதிகமாக்குங்க.
But I have seen that that is an insult to God.
ஆனால் நான் பார்த்த காரியம் இது தேவனுக்கு ஒரு நிந்தை.
Because I realized it was an insult to God when I changed the word faith with the word trust.
விசுவாசத்தை நம்பிக்கை என்று நான் மாற்றின பொழுது இப்படி விசுவாசத்தை வர்த்திக்க போனோம் என்பது தேவனுக்கு நிந்தை என்று கண்டுபிடித்தேன்.
Is that a different word in Tamil?
Yes, sir.
Okay.
தமிழில் ஒரு வித்தியாசமான வார்த்தை தான்.
But I don't know in Tamil too if the English is a very different meaning as the way I use it in my normal language.
நான் பேசுகிற விதத்திலே இந்த ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்துகிறது வித்தியாசமான அர்த்தங்களை கொண்டு நான் பயன்படுத்துகிறேன்.
So because I tell you how it is in English.
ஆங்கிலத்திலே எப்படி என்று நான் உங்களுக்கு சொல்லட்டும்.
When I said Lord Jesus please help me to trust you.
ஆண்டவரே உம்மை நம்பும்படி எனக்கு உதவி செய்யும் என்று நான் ஜெபிக்கும் பொழுது
I stop for a second and say hold on am I saying that Jesus cannot be trusted?
நான் என்ன சொல்கிறேன், ஓ கொஞ்சம் நிறுத்து, ஆண்டவரை நான் நம்ப முடியாதா?
Who am I saying I'm not sure if I can trust you?
யாரிடத்துல போய் ஓ நீ நம்பலாமா என்று தெரியவில்லை என்று சொல்வோம்?
Jesus is totally trustworthy.
ஆண்டவர் நம் நம்பிக்கைக்கு பாத்திரர், முற்றிலுமாய் பாத்திரர்.
He is totally worthy of me trusting him.
அவரை நான் நம்புவதற்கு அவர் முற்றிலும் பாத்திரர்.
What if my child came to me and said, Daddy, I don't know if I can trust you.
என் பையன் என்னிடத்துல வந்து அப்பா உன்னை நான் நம்பலாமா இல்லையான்னு தெரியல என்று சொன்னால் எப்படி இருக்கும்?
What are you talking about? 5-year-old, 10-year-old boy, what are you talking about? You can't trust me. What did I do to you that you say you can't trust me?
5 வயது பிள்ளையோ 10 வயது பிள்ளையோ என்ன பேசுகிறாய், நீ நம்ப முடியாதபடி நான் உனக்கு என்ன செய்தேன்?
For the last 10 years have you missed even one meal?
கடந்த 10 வருடத்திலே ஒருவேளை சாப்பாடு கொடுக்காமல் விட்டுருக்கா?
The lights are still working right in the home.
வீட்டில இன்னும் வெளிச்சம் இருக்கிறது.
You got clothes and shoes right?
உனக்கு ஆடையும் உனக்கு ஷூவும் இருக்கிறதே அல்லவா?
Am I beating you up? What are you doing? What are you saying? You don't know if you can trust me.
நான் என்ன அடிச்சுக்கிட்டே இருக்கனா, என்னை நம்ப முடியாதபடிக்கு நான் என்ன செய்தேன்?
Oh, because I didn't give you that big car, red toy car you wanted. That's why you don't trust me.
ஓ, அந்த பெரிய சிவப்பு கலர் தாய் கார் வேணும்னு கேட்ட அது கொடுக்கல, அதனாலதான் நம்பலையா?
It's foolishness.
அது மதியீனம்.
We would laugh at our children if they said, oh, I don't know if I can trust you. That's a foolish child saying that.
ஒரு பிள்ளை நம்ம இடத்துல வந்து நம்பலாமா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னா ஒரு மதியீனமான பிள்ளை என்று நாம் சிரிப்போம்.
So when I come to Jesus and say, Jesus, I don't know if I can trust you.
ஆண்டவரிடத்துல வந்து ஆண்டவரே நான் நம்பலாமா இல்லையான்னு தெரியலன்னு சொன்னா
He says, wait, you know what I did 2,000 years ago for you, right?
அவர் என்ன சொல்வார், கொஞ்சம் பொறு, 2,000 வருடங்களுக்கு முன்பா நான் உனக்கு என்ன செய்தேன் என்று தெரியுமா இல்லையா?
You know I lived 12,000 days just like you, but didn't even sin even once, just for you.
12,000 நாட்கள் உன்னை போலவே இந்த பூமியிலே ஒரு முறை கூட பாவம் செய்யாமல் உனக்காய் தான் வாழ்ந்தேன்.
And then I died for you.
நான் உனக்காய் மரித்தேன்.
And you're telling me, you don't know if you can trust me?
நீ என்னிடத்துல வந்து உண்மை நம்பலாமா இல்லையா என்றா கேட்கிறாய்?
Oh, it's because you didn't, I didn't give you what you wanted 2 days ago when you prayed for something.
ஓ, 2 நாளைக்கு முன்னாடி எதற்காகவோ ஜெபித்தாய், அது நான் கொடுக்கவில்லை, ஆகவே தான் இப்படி கேட்கிறாய்.
What foolish children.
என்ன மதியீனமான பிள்ளை.
It is as insulting, more insulting than when my child tells me a good, I'm trying to be good, that they can't trust me.
நான் நல்ல தகப்பனாக இருக்க முயற்சிக்கிறேன், என்னுடைய பிள்ளை நேரத்தில் வந்து உண்மை நம்பலாமா இல்லையான்னு சொல்வதை காட்டிலும் அதிகமான நிந்தை தேவனை நாம் நம்பலாமா இல்லையா என்று கேட்பது.
I am in no way a perfect father, but I can tell you there's no reason why my children should be telling me, Sandeep, I can't trust you.
நான் எந்த விதத்திலும் ஒரு பூர்ணமான தகப்பன் அல்ல, ஆனாலும் என்னுடைய பிள்ளைகள் நேரத்தில் வந்து அப்பா உங்களை நம்பலாமா இல்லையா என்று கேட்பதற்கு ஒரு உரிமையும் அவர்களுக்கு இல்லை.
I have plenty of evidence to show them that they can trust me and a broken father.
ஒரு உரிப்பட்ட தகப்பன் என்னை அவர்கள் நம்பலாம் என்று சொல்வதற்கு காண்பிப்பதற்கு அநேக ஆதாரம் என்னிடத்தில் உண்டு.
But we are so quick to say, Lord, I don't have faith. It's basically saying, God, I can't trust you just yet.
ஆனாலும் ஆண்டவரிடத்திலே நாம் சீக்கிரமாய் வந்து ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை அதிகமாக்குங்க, உண்மை நாம் நம்ப முடியல என்று சுலபமாய் சொல்கிறோம்.
God has no pleasure in those who shrink back without faith.
விசுவாசம் இல்லாமல் அவரிடத்திலிருந்து சுருங்கி இருக்கிறவர்களை பார்த்து தேவன் அவர்களை பார்த்து எந்த விருப்பம் உள்ளவராயும் இல்லை.
Zero pleasure.
தேவனுக்கு அது பூஜ்யம் பிடிக்கும்.
I mean, let me just show you that verse. Hebrews chapter 10, verse 38.
எபிரேயர் 10:38 அந்த வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கட்டும்.
Hebrews chapter 10, verse 38.
எபிரேயர் 10:38 வசனம்.
My righteous one shall live by faith. And here's the opposite of having faith. If I say, I can't trust you, if I pull back saying, no, I don't know about you, God. God says, I have no pleasure in you.
விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், அதற்கு மாறாய் ஆண்டவரே நான் உண்மை நம்பலாமா இல்லையான்னு தெரியல என்று பின்வாங்குகிறவன் அவன் மேலே ஆத்துமா பிரியமா இராது என்கிறார்.
And this is a quotation from Habakkuk chapter 2 verse 4.
அபகூக் 2:4 அடிக்கோடு காண்பிக்கப்பட்ட வசனம்.
Maybe we can quickly read that verse too.
அந்த வசனத்துக்கு நாம் திருப்புவோம்.
The opposite of living by faith is to be proud. This is where we connect, right? Humility and faith is in Habakkuk chapter 2 verse 4.
Habakkuk 2:4 விசுவாசத்திற்கும் தாழ்மைக்கும் உண்டான தொடர்பு அங்கு இருக்கிறது.
One of the last books in the Old Testament, Habakkuk 2 verse 4.
பழைய உடன்படிக்கையின் கடைசி Habakkuk 2:4.
Do you want to read it, brother?
இதோ அகங்காரியாய் இருக்கிறவனே, அவனுடைய ஆத்மா அவனுக்குள் செம்மையானது அல்ல, தன் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்.
Something's not right with this person who's saying I can't trust God.
தேவனை நான் சார்ந்து கொள்ள முடியாது, நம்ப முடியாது என்று சொல்கிற நபரிலே ஏதோ ஒரு காரியம் தவறாயிருக்கிறது.
Something is seriously wrong with a child who says he cannot trust a father and mother who are genuinely trying to take care of them.
உண்மையாலுமே பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டும் இருக்கிற தாயின் தகப்பனையும் பார்த்து உங்களை நம்பலாமா என்று தெரியவில்லை என்று சொல்கிற ஒரு குழந்தை இடத்துல ஏதோ ஒரு காரியம் தவறாயிருக்கிறது.
I can tell you this. If my child comes and tells me, Daddy or Mommy, I can't trust you, something is wrong with that child.
நான் உங்களிடத்தில் இதை சொல்லுவேன். என்னுடைய பிள்ளையின் இடத்துல வந்து அப்பா அம்மா உங்களை நம்பலாமா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் நான் சொல்ல முடியும், அந்த குழந்தை இடத்திலே ஏதோ ஒரு தவறு இருக்கிறது.
I'm not saying that there are other parents who are not abusing their children. There's good reasons why some children don't trust their parents. But I know how I'm trying to raise my children.
இது மற்ற பிள்ளைகள் சில பிள்ளைகள் அவங்க அப்பா அம்மா அவர்களை அடிப்பதனால் இல்லை சரியாய் நடத்தாததனால் நம்பாமல் இருக்க முடியும், அதற்கான காரணம் உண்டு. ஆனால் நான் என் பிள்ளைகளை ஒழுங்காய் நடத்துகிறேன்.
But even if every parent is bad, for God, there's something definitely wrong with the children of God who say, I can't trust you. I don't know if I can trust you.
ஒருவேளை எல்லா பெற்றோர்களும் பூர்ணமற்றவர்களா இருக்கலாம், ஆனால் தேவனுடைய பிள்ளை நான் தேவனை நம்ப முடியுமா இல்லையா என்று கேட்டால் ஏதோ ஒன்று தவறு.
So being spirit filled comes by hearing and trusting God what he says.
விசுவாசத்தினால் எப்படி நிரப்பப்பட முடியும்? ஆண்டவரை நாம் நம்புவதனால், சார்ந்து கொள்வதனால், விசுவாசிப்பதனால்.
Hearing by faith is hearing and putting our trust in what we hear God say.
விசுவாசத்தோடு கேட்பது என்றால் என்ன? நாம் கேட்ட காரியத்திலே நாம் நம்பிக்கை வைப்பது.
That's why I say, when I say, Lord, what does it mean to hear by faith? Is when I hear God's words spoken to me, taught to me, his promises, what he says he can do for me. I say, God, I trust you.
ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரே விசுவாசத்தோடு கேட்பது என்றால் என்ன என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை நேரத்தில் பேசுகிறார், ஒரு வாக்குத்தத்தை கொடுக்கிறார், ஒரு வசனத்தை பேசுகிறார். ஆண்டவரே இதை நான் நம்புகிறேன்.
When you are offering me something, I don't want to shrink back in any way, saying, I don't know if I can trust you.
நீர் ஏதோ ஒன்றை கொடுக்கிறீர்கள், முன் வருகிறீர், எந்த விதத்திலும் நம்பலாமா இல்லையா என்று தெரியவில்லை என்று நான் பின்வாங்க விருப்பம் இல்லை ஆண்டவரே.
And not only is it shrinking back, it is going forward. I want to show you this verse, another very important verse for me as it relates to grace, in Titus chapter 2.
தீத்து 2 அதிகாரத்தில் இன்னொரு முக்கியமான வசனம் என்னை பொறுத்தவரை ஏனென்றால் அதுவும் கிருபை குறித்து பேசுகிறது.
Titus chapter 2 verses 11 through 15. This is a very clear passage about grace. And in verse 11 it says, For the grace of God has appeared.
பதினோராம் வசனத்தில் எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி என்று வாசிக்கிறோம்.
And is going to give us salvation to everybody.
எல்லோருக்கும் ரட்சிப்பு.
But here's what Paul is breaking down grace into its different parts.
இப்பொழுது பவுல் இந்த கிருபை அதனுடைய வித்தியாசமான பகுதிகள் என்ன என்று பிரித்து சொல்கிறார்.
So if I want to know what the grace of God is, this is a good picture of it.
தேவனுடைய கிருபை என்ன என்று அறிந்து கொள்ள வேண்டுமா, அதற்கான நல்ல ஒரு சில படங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது.
You know, it's like a biology dissection. You dissect it and you see what are the parts inside of it.
பயாலஜியிலே ஒரு உறுப்பை அதை பிரித்து அதில் என்னென்ன இருக்கிறது என்று பார்ப்பதற்கு ஒப்பா இருக்கிறது.
And see, it says here, one is instructing us to deny ungodliness and worldly desires. That is what we know a lot about grace to be. It's telling us to stay away from sin.
கிருபையிலிருந்து வெளியே இருக்க வேண்டும். 12 வசனம், அவபக்தியும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து, அது கிருபையின் ஒரு பகுதி.
And then the next part of verse 12 is to, and now, it's not just the staying away from sin, which many of us may know about, but it's also positive, which is verse, the rest of that verse 12, to live sensibly, righteously and godly in the present age.
பாவத்திலிருந்து விலகி இருப்பது மாத்திரமல்ல, ஒரு நல்ல காரியமும் சொல்லப்பட்டிருக்கு, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி.
But I want to underline the third thing.
மூன்றாவது காரியத்தை உங்களுக்கு அடிப்படுத்தி காண்பிக்க விரும்புகிறேன்.
See, we are dissecting the animal and wait, there's a third body part that we completely miss.
ஒரு விலங்கை நாம் பிரித்து பார்க்கும் பொழுது ஒரு மூணாவது ஒரு உடல் உறுப்பை முற்றிலுமாய் விட்டுவிட்டோமா?
Which is in verse 13. Looking for the blessed hope and the appearing of the glory of our great Lord and Savior Jesus Christ.
13 வசனத்தில் இருக்கிறது, நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியமும் மகா தேவனும் நமது ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னால் எதிர்கொண்டிருக்கும் நம்பிக்கை போதிக்கிறது.
I find that if I have two parts of grace and I don't have the third part, it's not grace.
ரெண்டு பகுதி இருக்கிறது, மூன்றாவது பகுதி இல்லை என்றால் அது கிருபை அல்ல.
This is very important for me to recognize how again God's word instructs me.
இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம், நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை நமக்கு இது போதிக்கிறது.
We heard from Santosh earlier about growing in grace by hearing God's word, by feeding and being nourished by God's word.
மேற்கனவே சந்தோஷத்திலிருந்து கேட்டோம், எப்படி நாம் கிருபையில வளர முடியும், தேவனுடைய வார்த்தை நாம் பானம் பண்ணுவதனாலே, தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்வதனாலே வளர முடியும்.
To me, this passage is very clear that for the grace, I must be departing away from sin, living a holy life, but now there's a third thing too that I must also have in grace, which is looking forward.
கிருபையிலே என்னை பொறுத்தவரை மூன்று பகுதி, மூன்று முக்கியம், நாம் பாவத்திலிருந்து விலகி தேவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நாம் ஒரு நம்பிக்கையை எதிர்கொண்டு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்.
So growing in grace for me means increasing my ability to reject sin.
கிருபையிலே வளர்கிறேன் என்பதற்கான அடையாளம் என்ன, நான் பாவத்தை வெறுக்கிற திறனிலே அதிகரித்துக் கொண்டிருக்கிறேன்.
Living more sensibly and godly.
இன்னும் தெளிந்த புத்தியுள்ளவனாயும் தேவபக்தி உள்ளவனாயும் வாழ்ந்து ஜீவனம் பண்ணுகிறேன்.
And also looking forward more and more to God coming back.
அதோடு கூட தேவன் மறுபடியும் வருவதற்கு இன்னும் அதிக அதிகமாய் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன்.
What is the last words of the Bible?
வேதத்தினுடைய கடைசி வசனங்கள் என்ன?
The love of the Lord Jesus be with you all.
தேவனுடைய அன்பு உங்களோடு இருப்பதாக.
No, the grace. The grace of our Lord Jesus be with you all.
இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.
And right before that John says, come Lord Jesus, come quickly.
அதற்கு உடனடியாய் முன்பதாக என்ன சொல்கிறார் யோவான்? ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும்.
So I realize that that is the important sign that I'm growing in grace.
நான் கிருபையிலே வளர்கிறேன் என்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு குறிப்பு, ஒரு அடையாளம் இது.
I'm not trying to escape this world.
இந்த உலகத்திலிருந்து தப்பி போக நான் விரும்பவில்லை.
No, I'm looking for the appearing of the glory of the Lord Jesus Christ coming back.
இயேசு கிறிஸ்து மறுபடியும் அவர் மகிமையோடு வருக பிரசன்னமாகுதலை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்.
And I'll tell you, if I were to do an honest evaluation of my life,
என்னுடைய வாழ்க்கையை நான் நேர்மையாய் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்றால்,
you know, like if I had 3 tubes and I see how filled each tube is,
3 குழாய் இருக்கிறது, ஒவ்வொரு குழாயும் எவ்வளவு நிரப்பப்பட்டிருக்கிறது என்று பார்க்க வேண்டும் என்றால்,
my tube of denying sin and my tube of desiring to live godly life is growing.
பாவத்தை வெறுக்கிறேன் என்ற குழாயும், தேவபக்தி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற குழாயும் தண்ணீர் நிரம்பிக்கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
But I have not paid that much attention to the third tube of looking forward to the appearing of Jesus Christ.
மூன்றாவது குழாய், தேவன் ஆண்டவர் பிரசன்னமாகுதல் என்ற அந்த நம்பிக்கை, அந்த குழாய் தண்ணீர் அதிகரிக்கவில்லை.
This is just my own testimony.
இது என்னுடைய சாட்சி.
And the Lord is saying, this is also 3 parts of the same grace you keep talking about.
கிருபை மூன்று பகுதி, நீ அதை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறாயே, இதுவும் ஒரு பகுதி தான்.
So it's an opportunity for me to focus on, say, grow in looking forward to Jesus coming.
எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறது, கிறிஸ்து இயேசு கிறிஸ்து மறுபடியும் பிரசன்னமாகுதலை எதிர்நோக்கி கொண்டிருக்கிற காரியத்தை வளருவதற்கான வாய்ப்பு.
That's why I think Peter said not only grow in grace but grow in the knowledge of Jesus.
அவைதான் பேதுரு சொல்கிறார், கிருபையிலே மாத்திரமல்ல தேவனை அறிகிற அறிவிலும் வளர வேண்டும்.
He didn't want to separate grace from connection with Jesus, knowing Jesus, waiting for him to come back, being closer to him.
கிருபையை, ஆண்டவரை அறிகிற அறிவு, அவர் பிரசன்னமாகுதலை நோக்கி கொண்டிருப்பது, அவரோடு நெருங்கி இருப்பதிலிருந்து கிருபையை அவர் பிரிக்க விரும்பவில்லை.
And also that was the, you know, I showed you the last verse in the Bible, that's the last evidence of grace, the last time grace is mentioned in the Bible is in the very last verse in the Bible.
கிருபை கடைசியாய் பேசப்பட்ட வசனம் எது? வேதத்தின் கடைசி வசனம்.
But I also looked for the first mention of the word grace in the New Testament.
புதிய உடன்படிக்கையிலே கிருபை முதலாவது எங்க சொல்லப்பட்டிருக்கிறது?
And I, before I looked for it, I tried to guess where it was.
நான் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்பாக எங்கே இருக்கும் என்று நான் கெஸ் பண்ண முயற்சித்தேன்.
But I was wrong.
நான் தவறாய் போய்விட்டேன்.
Here's where it is. The very first mention of grace in the New Testament is in Luke chapter 1 verse 30.
லூக்கா 1:30 தான் முதலாவது கிருபை என்ற வசனம் புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறது.
The angel said to Mary, do not be afraid, Mary, for you have found grace with God.
நிக்கேயும் 13வது வசனம், தூதன் அவனை நோக்கி,
now in my some Bibles, many Bibles, it says favor, but that word is actually the same word grace that's used everywhere else in the New Testament.
30வது வசனம், தேவதூதன் அவனை நோக்கி, மரியாளே பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். கிருபை பெற்றார், இந்த கிருபை என்ற வசனம் எல்லா இடத்திலும் பயன்படுத்தப்பட்டது, அதே வாக்கியம் தான்.
The angel told Mary, you have found grace.
தேவனிடத்திலே கிருபை பெற்றார் தேவதூதன் மரியாளை நோக்கி சொன்ன வசனம்.
An ordinary, simple village girl in Israel found grace.
இஸ்ரேலிலே சாதாரண கிராமத்திலே இருந்த ஒரு பெண் கிருபையை கண்டடைந்தார்.
She hadn't done anything for God that is we've heard or read about.
நாம் கேட்கிற படிக்கிற எந்த காரியத்தையும் ஆண்டவருக்காய் அவள் செய்யவில்லை.
She was just a simple girl in Nazareth.
நாசரேத்திலே ஒரு எளிய ஒரு பெண்.
But here's what I also learned from that first instance of grace. Here's what happens when she found grace.
கிருபையிலிருந்து சொல்லப்பட்ட முதல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட முதல் காரியத்திலிருந்து கற்றுக்கொள்கிற காரியம் நான் இதுதான். கிருபையை பெற்றுக்கொண்ட பின் என்ன நடந்தது?
Something happened. There was a conception. There was life that came out of it.
அங்கிருந்து ஒரு ஜீவன் உண்டானது. அவள் கர்ப்பவதியானால் ஜீவன் உண்டானது.
Verse 31. There was the life of Jesus Christ.
31வது வசனம் அது இயேசு கிறிஸ்துவினுடைய ஜீவன்.
This is how I know I have found grace.
இப்படிதான் நான் கிருபையை பெற்றுக்கொண்டேன் என்று அறிந்து கொள்ள முடியும்.
It's humility plus faith that results in the life and knowledge of Christ coming out of my life.
தாழ்மையும் கிருபையும் சேர்ந்து கிறிஸ்து என்னிலிருந்து வெளிப்படுகிறார். கிறிஸ்துவினுடைய அறிவு என்னிடத்திலிருந்து வெளிப்படுகிறது.
And I find that that's what Paul was looking for years after he first became a Christian, that he may know Christ, that Christ may be found in him.
Paul kristovanadukapram avaridathilirundha karyam adhaan kristu ennile velippada vendum.
Paul was saying, God, I want to be like Mary.
Paul solugiraar andure naan mariyalai pole irukku rumbugiren.
That in Mary's time, an angel came and said, you have grace. God has given you grace because you know what the proof of it is? There's Jesus inside of you.
தேவதூதன் மரியாளிடத்தில் வந்து நீ கிருபை பெற்றாய், அதனுடைய நிருபணம் என்ன? இயேசு கிறிஸ்து இதோ உன்னிலே இருக்கிறார்.
And Paul was saying, I've been preaching for many years, but I don't care about anything else. I want the Holy Spirit to testify to my life. Paul, you have found grace. Why? Because Christ is found in you.
அவளுக்கும் இதே விருப்பம் தான் இருந்தது. ஓ, நான் ஊழியம் செய்கிறேன், அதெல்லாம் பொருட்டல்ல. ஆவியானவர் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும். நீ கிருபை பெற்றார், ஏன் கிறிஸ்து உன்னிடத்திலே வெளிப்படுகிறார்.
I can see on the inside where you may not be able to see it. I look on the inside and I see you're bearing Christ. You have Christ inside of you.
நீ வெளியே காணாமல் இருக்க முடியும், உன்னால் கூட காணாமல் இருக்க முடியும், ஆனால் என்னால் காண முடிகிறது, உனக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார்.
This is the mark for me to be growing in grace. That the Spirit can testify that Christ is being formed in me.
இதுதான் நான் கிருபையிலே வளர்கிறேன் என்பதற்கான அடையாளம். ஆவியானவர் எனக்கு சாட்சி சொல்ல வேண்டும், கிறிஸ்து உன்னிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறார்.
I find that there are lots of people who are humble, even who are not Christians.
கிறிஸ்து அல்லாதவர்கள் அநேக ஜனங்களும் தாழ்மையிலே இருக்கிறதை நான் காண்கிறேன்.
They may fear God and they may do for different things.
அவர்கள் வித்தியாசமான காரியங்களை செய்கிறார்கள், தேவனுக்கு பயப்படுகிறார்கள்.
But the way I should be different, I'm not saying better, the way I should be different is because I also have faith in Christ.
நான் மேன்மையானவன் என்று சொல்லவில்லை, நான் எப்படி அதிலிருந்து வித்தியாசமானவனாக இருக்கிறேன், நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசமும் கொண்டிருக்கிறேன்.
And I'm looking for grace, which is for Christ. To be formed in me.
நான் கிருபையை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறேன், கிறிஸ்து என்னிலே பிறக்கும்படியாய் நான் நோக்கி கொண்டிருக்கிறேன்.
So even though my actions may be very similar to many other people, the difference what I'm looking for is for Christ and the heart of Christ to be formed in me.
மற்றவர்கள் செய்கிற செயலுக்கும் நான் செய்கிற செயலுக்கும் வித்தியாசம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அடிப்படையில் என்ன வித்தியாசம்? கிறிஸ்து என்னிலே உற்பத்தி ஆகி கொண்டிருக்கிறார்.
And I'll end with this verse in Matthew chapter 11 verse 29.
மத்தேயு 11:29 இந்த வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன்.
Because this tells me something about not the actions of Jesus but the heart of Jesus.
இது இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் செய்த செய்கையை குறித்தல்ல, அவருடைய இருதயத்தை குறித்து பேசுகிற வசனம்.
We can look at our lives and saying, well, I'm acting like Jesus in this way. I'm speaking like Jesus in this way. But Matthew 11, 29 says, this is how Jesus is at his very heart.
நாம் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்து அவர் செய்கையை பார்த்து பேச்சை பார்த்து நான் இப்படி பேசுகிறேன் நான் இப்படி செய்கிறேன் என்று சொல்கிறோம் சொல்லலாம் ஆனால் இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவின் இருதயம் எப்படி இருக்கிறது என்று நாம் வாசிக்க முடியும்
So when I look at my heart and I say, Lord, I want your Holy Spirit to confirm, am I conceiving Christ inside of me? I can use this to say, Lord, I want it to go all the way down to my heart, to be like your heart.
கிறிஸ்து என்னிலே உற்பத்தி ஆகிறாரா என்று நான் எப்படி பரிசோதித்து பார்த்துக் கொள்ள முடியும் ஆண்டவரே நான் உள்ள போய் என்னோட இருதயத்தை பார்க்கட்டும் என்னுடைய இருதயம் கிறிஸ்துவின் இருதயத்தை போல இருக்கிறதா அப்பொழுதுதான் கிறிஸ்து என்னிலே உற்பத்தி ஆகிறார்
Much more than my actions should be like Jesus Christ's actions.
என்னுடைய செயல்கள் இயேசுவினுடைய செயலை போல இருக்க வேண்டும் என்பதை காரியத்தை காட்டிலும் அதிகமானது
Much more than my words should be like Jesus Christ's words in its purity and kindness.
என்னுடைய பேச்சு இயேசு கிறிஸ்துவின் பேச்சை போல சுத்தமாயும் மனதிற்குமாய் இருக்க வேண்டும் என்பதை காட்டிலும் மேன்மையான காரியம்
Much more than my actions and my words, this is about the heart of Jesus.
என்னுடைய நடக்கையும் என்னுடைய பேச்சை குறித்தும் மேலான ஒரு காரியம் என்னுடைய இருதயம் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தை குறித்து பேசுகிறது
And we know this verse in Rome, Matthew 11, 29, where he says you must be gentle and humble in his heart.
29வது வசனம் நாம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன்
This is much more than anything we can change in our actions.
நம்முடைய செயல்களிலே செய்கையிலே மாற்றத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியம்
I can train a pig to act like a cat.
ஒரு பன்னியை பூனை குட்டியை போல நடக்க வேண்டும் என்று பயிற்சி கொடுக்க முடியும்
But this is, as we've heard many times, this is a heart transplant. You can't change the heart of a pig. So when I'm coming to God and say, God, I want to increase in grace. I want you, the proof of grace that Christ has formed in me. I know it goes way deeper than any action I can do.
கிறிஸ்து என்னிலே உருவாகிறார் உற்பத்தி ஆகிறார் என்பதனுடைய அடையாளம் என்ன என்னுடைய செய்கிற அல்ல அதை காட்டிலும் ஆழமா என்னுடைய இதயத்திற்கு சென்று இவைகள் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும்
Let me give you a picture of the difference between my heart and God's heart.
என்னுடைய இதயத்திற்கும் தேவனுடைய இதயத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும்
It's like the difference between a fly's heart and my heart.
ஒரு பூச்சியினுடைய இதயத்திற்கும் என்னுடைய இதயத்திற்கும் உண்டான வித்தியாசத்தை போல
What does a fly in its heart think and feel and just naturally when it sees garbage?
பூச்சி ஒரு ஈ குப்பையை பார்க்கும்போது அதனுடைய இதயம் எப்படி இருக்கும் அது எண்ணம் எப்படி இருக்கும்
You see the stinking filthy garbage on the street. You think that the flies are obeying some commandment or it's in their heart?
ஏதோ ரோட்டிலே நாற்றம் அடிக்கிற அசிங்கமான குப்பை இருக்கிறது ஏதோ ஒரு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஈ அங்கே பறந்து போகிறதா அல்லது இருதயத்திலே அது சுவாபமாய் அங்கே போகிறதா
It's in the heart of that fly.
அந்த ஈயினுடைய சுவாபமே இருதயத்திலே அப்படித்தான் இருக்கிறது
But it's not in my heart.
ஆனால் என்னுடைய இருதயத்திலே அப்படி இல்லை
There's no part of me that wants to go and smell or touch that garbage.
இதயத்தில் எந்த பகுதியும் அங்க போய் அதை நீ மோந்து பாரு அதை தொட்டு பாரு என்று விருப்பம் இல்லை
When I think about Jesus being gentle and humble,
ஏசு சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருந்தார் என்று நான் எண்ணி பார்க்கும் பொழுது
In his heart,
ஒரு இதயத்திலே
My heart is like the heart of that fly.
என்னுடைய இதயம் அந்த ஈயினுடைய இதயத்தை போல் தான் இருக்கிறது
It's the opposite.
எதிர்மறையாய் அது முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது
And this is where God says, I want my grace to extend all the way there.
ஆண்டவர் இதான் சொல்கிறார் என்னுடைய கிருபை என்னுடைய இருதயம் வரை சென்றடைய வேண்டும்
And God promises, the best news is that God promises us that he can do that.
இதுதான் இதை செய்வேன் செய்ய முடியும் என்ற வாக்குத்தத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார்
2 Corinthians chapter 3 verse 18. Here's how he will transform me from the heart of a fly that loves garbage to the heart of a human being that doesn't love garbage.
2 கொரிந்தியர் 3:18 அருமையான வாக்குத்தம் இப்படிதான் ஆண்டவர் ஒரு ஈயினுடைய இருதயத்தை மாற்றி ஒரு மனுஷனுடைய இருதயத்தை போல அவனுடைய இருதயத்தை மாற்றுவேன் என்று சொல்கிறார்.
How he can transform me from not being gentle and humble at heart to being gentle and humble at heart.
இருதயத்திலே சாந்தமும் மனத்தாழ்மையும் இல்லாத என்னுடைய சுவாபத்தை எப்படி சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற இயேசுவை போல மாற்ற முடியும்?
2 Corinthians 3:18, behold so clearly more and more the glory of Jesus Christ.
2 கொரிந்தியர் 3:18 நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு.
From glory to glory just as from the Lord.
ஆவியாயிருக்கிற கர்த்தராலே அந்த சாயலுக்கு தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம்.
Like Mary, we can say, Lord, how can this be? And the words of that God spoke to the angel still apply to us as we think about how we can have Christ be formed in us.
தூதனை கொண்டு தேவன் பேசின வார்த்தை கிறிஸ்து என்னிலே எப்படி உருவாவார் என்று கேட்கிற நமக்கும் அது பொருந்தும்.
Just one word, which is nothing is impossible for the Lord.
ஒரே வார்த்தை தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை.
The way we receive grace is by hearing with faith.
நாம் எப்படி கிருபை பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் விசுவாசத்தோடு கேட்கிறதுனால்.
The Lord has promised us these things in his word.
இந்த காரியங்களை அவருடைய வார்த்தையிலே தேவன் நமக்கு வாக்குத்தம் பண்ணியிருக்கிறார்.
And God has given us the whole Bible to tell us I can be trusted.
அவரை நாம் நம்ப முடியும் என்று சொல்வதற்காக முழு வேதாகமத்தையும் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்.
The whole life and the message of Jesus is to tell us I can be trusted with everything.
முழு வேதாகமும் முழு இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையும் எதை சொல்லுகிறது? என்னை நீ முற்றிலுமாய் நம்ப முடியும், என்னை நீ முற்றிலுமாய் சார்ந்து கொள்ள முடியும்.
Lord Jesus, I want to grow in grace and a knowledge of you.
ஆண்டவரே, நான் கிருபையிலும் உம்மை அறிகிற ஞானத்திலும் நான் வளர வேண்டும் ஆண்டவரே.
And I'll do that by looking at you, by beholding your glory.
அதை நான் உம்முடைய மகிமையை காண்பதினால் அது முடியும்.
May God help us.
தேவன் தானே நமக்கு உதவி செய்வார்.
Thank you for listening.
செவிசாத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன்.
Sandeep, you can end with a prayer.
Sure. Yeah, let's bow our heads and pray.
நம் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம்.
Father, we thank you that you are have given us such a tremendous gospel.
ஒரே உலக அற்புதமான சுவிசேஷத்தை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். பிதாவே, உமக்கு நன்றி.
Thank you, Lord, that you extend your hands with your hands full of the riches of your grace.
கிருபையின் ஐஸ்வர்யம் நிறைந்த உம்முடைய கரங்களை நீர் எங்களை நோக்கி நீட்டுகிறீர்.
Your nail pierced hands and feet are demonstrations for all eternity of your infinite grace.
அளவில்லாத உம்முடைய கிருபைக்கு அடையாளமாய் உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களும் ஆணி பாய்ந்த கால்களும் இருக்கிறது ஆண்டவரே.
Lord Jesus, we want to happily and joyfully put our hands in your hands.
நாங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு எங்கள் கைகளை உம்முடைய கைகளிலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம்.
Lord, we want to trust you fully.
முற்றிலுமாய் நாங்களும் நம்புகிறோம் ஆண்டவரே.
And receive by faith your Holy Spirit.
விசுவாசித்தினால் உம்முடைய ஆவியானவரை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம்.
That you are happy and excited to give to us.
நீர் அதை நீர் கொடுக்கும்படி நீர் ஆவலோடு இருக்கிறீர்.
We want to receive it, Lord Jesus, by simple trust in you.
நல்ல எளிமையாய் உம்மை சார்ந்து கொண்டு உம்மை நம்பி நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம்.
Help us, O Lord Jesus, to be gripped with your grace.
உம்முடைய கிருபையிலே நாங்கள் ஸ்திரப்பட எங்களுக்கு உதவி செய்யும்.
to come with both deep humility and simple faith.
ஆழமான தாழ்மையோடும் எளிய விசுவாசத்தோடும் இடத்திலே நாங்கள் வரட்டும்.
And Lord Jesus, help us to increasingly look to your appearing.
துரேமுடைய பிரசனமாகுதல இன்னும் அதிகமாய் நாங்கள் நோக்கட்டும்.
We want to take our eyes off of this world and look to your appearing more and more.
நம் அதிகமாய் உலகத்திலிருந்து கண்களை விலக்கி உம்முடைய பிரசனமாகுதலை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும்.
Please bless this entire conference and all those who prepared and helped organize it.
முழு கான்ஃபரன்ஸின் ஆசீர்வதியும் முழு பண்ண எல்லோருக்கும் ஆண்டவரே உதவி செய்வீராக.
In Jesus' name we pray. Amen.
இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென்.